உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களை, நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இந்த பூமி ரொம்ப அழகானது. உயர்ந்து நிற்கும் மலைகள், அடர்ந்து வளர்ந்த காடுகள், பின்னி பிணைந்து ஒன்றோடு ஒன்று உறவாடி நிற்கும் செடிகொடிகள், அவற்றில் பூத்து குலுங்கும் பல வண்ண மலர்கள், பச்சை பசும் புல்வெளிகள், அருவிகள், ஆறுகள், சிற்றோடைகள், குளங்கள், கடுமையான உழைப்புக்கு பிறகு ஒரு மர நிழலில் அமர்ந்து எடுக்கும் ஓய்வு, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பூ உலகில் இவையெல்லாம் இப்போதும் சாத்தியம்தானா? கொஞ்சம் யோசித்துத்தான் பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நகரமயமாகிவிட்ட மனித வாழ்வில் சுவாசிக்கும் காற்று கூட சுத்தமாக இருக்கிறதா என்பது சந்தேகத்திற்குரியதாகிவிட்டது. நீர்நிலைகளும் சுற்றுச்சூழலும் பல்வேறு காரணங்களினால் மாசுபட்டு நிற்கின்றன. இயற்கையினால் ஏற்படும் இடர்பாடுகளிலிருந்து தன்னை காத்துக்கொள்ள மனிதன் கண்டுபிடித்த பல்வேறு வழிகளின் பக்க விளைவுகள்தான் இவற்றிற்கெல்லாம் காரணம். தொழிற்சாலைகள் வெளியேற்றும் திட திரவ கழிவுகள் முதல் வாகனங்கள் வெளியேற்றும் நச்சு காற்று, இன்னும் சொல்லப்போனால் விவசாயத்தில் பின்பற்றப்படும் சில முறைகள் கூட சுற்றுச்சூழல் மாசுபடுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. விவசாயம் மட்டுமல்ல, விவசாயம் சார்ந்த தொழிலான கோழி பண்ணையிலிருந்து வெளியாகும் கழிவுகளும் நமது சுற்றுப்புற மாசுபாட்டிற்கு காரணமாக அமைகின்றது என்று கேட்பதற்கு வியப்பாக இருக்கின்றதல்லவா? கோழி பண்ணை கழிவுகள் எந்த வகையில் நமது சுற்றுப்புறத்தை மாசுபடுத்துகின்றன, அதை சரி செய்ய முடியுமா? இதற்கெல்லாம் விளக்கம் கொடுப்பதற்காக நமது பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் துறையிலிருந்து உதவி பேராசிரியர் எம் பிரசாந்த் ராஜன் அவர்கள் வந்திருக்கிறார். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம் சார்.
வணக்கம். அன்பார்ந்த விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றுப்புறத்தை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. சுற்றுப்புறம் வந்து அதிக அளவு பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த சுற்றுப்புறம் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆனால் தெரிஞ்சு வச்சுருந்தாலும் நம்ம வந்து இந்த சுற்றுப்புறத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஏதாவது சிறப்பாக பண்ணுறோமா இல்லைன்னு யோசிச்சு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா குப்பையெல்லாம் கொட்டி வைக்கிறாங்க. இந்த குப்பையெல்லாம் வந்து கார்பரேஷன் வந்து அள்ளிட்டு போகணும்னு நம்ம நினச்சிட்டே இருப்போம். பட் நம்ம அந்த குப்பையை சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம எதாவது பண்ணணும்னா நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து குப்பைகள் நம்ம எடுக்கிறோம், அதையே வந்து சிம்பிளாக வந்து ஒரு மக்கும் கழிவு மக்காத கழிவுன்னு ரெண்டு கவரில் போட்டு நீங்கள் கார்பரேஷன் அவங்க வரும்போது கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு இன்னும் எளிதாக இருக்கும். இப்போ நம்ம மொத்தமாக கொண்டு போய் ஒரு குப்பை தொட்டியில் கொட்டி வச்சுட்டு அதை வந்து கார்பரேஷன் எடுத்துகிட்டு போய் அவங்க தனியாக ரெண்டாக பிரித்து அதை உரமாக மாற்றி கொடுக்குறங்கிறது அது ஒரு சிறந்த வழி கிடையாது. அது வந்து ஒரு கஷ்டமான நிலைமை பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஒரு வீட்டிலேருந்து வருது, 10 வீட்டிலேருந்து வருதுன்னா கார்பரேஷன்லேருந்து அவங்க தனியாக பிரித்து எடுத்துருவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 100,000 வீடு இருக்குது, 100,000 வீட்டிலேருந்து வர்ற கழிவெல்லாம் மொத்தமாக எடுத்துகிட்டு போய் கார்பரேஷன் ஒரு இடத்துல கொண்டு கொட்டி அதெல்லாம் வந்து தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு ஒரு சிரமமான முறை. இதே மாதிரி பார்த்திங்கன்னா, இன்றைய தினத்தில் வந்து கோழிப்பண்ணை வந்து அதிகமாக வளர்ந்து வருது. கோழிப்பண்ணை, கறிக்கோழி, முட்டையெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக தேவைகள் அதிகமாக இருக்கனால வந்து கோழிப்பண்ணைகளின் வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக வளர்ந்து வந்துட்டுருக்குது. கோழிப்பண்ணையிலேருந்து முட்டைகள் வருது, கறிக்கோழிகள் வருது, அது நமக்கு தெரியும். பட் கோழிப்பண்ணையிலேருந்து வேறு என்னென்ன மாதிரி பாதிப்புகள் நமது சுற்றுப்புறத்துக்கு வருதுங்கன்னு பார்த்திங்கன்னா அதை பற்றி நமக்கு ஓரளவுக்கு தான் தெரிஞ்சு வச்சுருப்போம். இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா கோழியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கூண்டுக்களை அடைச்சி வளர்க்குறாங்க, இல்லைனா வந்து ஒரு ஷெட்டு மாதிரி ரெடி பண்ணி அதில் போட்டு வளர்க்குறாங்க. கூண்டு கோழி வளர்க்கும் முறை ஒரு முறை இருக்குதுங்க. ஷெட்டு போட்டு ஒரு கூடாரம் மாதிரி அமைச்சு அதில் வளர்க்கக்கூடிய இன்னொரு முறைகள் இருக்குது. இந்த ரெண்டு முறைகள் பார்த்திங்கன்னா அந்த கோழியை வந்து நடக்க விட்டு தென்னை நாற்கழிவு, அப்புறம் வந்து மரத்தூள், வைக்கோல் இதெல்லாம் போட்டு அதுக்கு மேலே நடக்க விட்டு வளர்க்குற கோழிகள்லேருந்து அவ்வளோவாக பாதிப்புகள் இருக்கிறதில்ல. ஆனால் இந்த கூண்டு கோழிகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த கூண்டு கோழி கழிவுகள் வந்து கொஞ்சம் பாதிப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. என்னென்னா நம்ம ஊர்லலாம் கோழி பண்ணைகள்லேருந்து அதிக அளவு வந்து அம்மோனியா என்ற நச்சு வாயு வந்து வெளியே வருதுங்க. இந்த அம்மோனியா நச்சு வாயு வந்து வெளியில் வர்றதுனால கோழிகளுக்கு மட்டும் பாதிப்பு வர்றதில்லை, நம்ம சுற்றுப்புறத்துக்கும் பாதிப்பு வருது. அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், அதாவது கோழி பண்ணையில் அருகாமையில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறது. கோழி பண்ணையில் அருகாமையில் தான் இருக்கிறவங்களுக்கு தான் பாதிப்பு இருக்குது, கோழி பண்ணையில் வேலை செய்கிறவங்களுக்கு எதாவது பாதிப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கோழி பண்ணையில் வேலை செய்வர்களுக்கும் பாதிப்புகள் இருக்கின்றது. நீங்கள் கோழி பண்ணையில் வேலை செய்கிறவங்களை பார்த்தீங்கன்னா, அங்கேயே இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப உடல் மெலிஞ்சு ரொம்ப தின்னாக இருப்பாங்க. இது வந்து அம்மோனியா என்ற ஒரு நச்சுவாயு வந்து ஒரு முக்கியமான காரணம். இப்போ இன்றைய தினத்தில் வந்து நம்ம அம்மோனியா நச்சுவாயிலிருந்து வெளிவரும் அம்மோனியா மற்றும் அங்கு அதிகமாக காணப்படும் ஈ போன்ற சிறு சிறு பூச்சிகளினால் கோழி பண்ணையில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் மற்றும் கோழிகள் அதன் அருகாமையில் வசிப்பவர்களுக்கு ஏற்படும் தீங்கினை பற்றி நம்ம பார்க்க உள்ளோம். அதாவது நம்ம ஒரு கோழி பண்ணைகளை பார்த்திங்கன்னா, கோழிகள் வந்து நம்ம எவ்வளோ நாள் வச்சுருக்கிறோம், ஒரு 6 மாதம் வந்து கூண்டு கோழிகளை வந்து அந்த கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சு முட்டையெல்லாம் சேகரித்து சேல்ஸ்க்கு அனுப்புகிறோம். இந்த முட்டையெல்லாம் நம்ம ஈஸியாக கலெக்ட் பண்ணுறதுக்காகத்தான், ஈஸியாக நம்ம சேகரிக்கிறதுக்காக தான் இந்த கூண்டு கோழிகளை வந்து நம்ம 6 மாத காலமாக கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கிறோம். இந்த கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சுருக்க போது இந்த கோழிகள்லாம் வந்து அதோட எச்சத்தை வந்து கீழே கோழி கழிவுகள்னு சொல்கிறோம். சில பேர் கோழியருன்னு சொல்லுவாங்க, கோழி எச்சம்னு கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்கே கலெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூண்டு கோழி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த கூண்டுக்கு கீழே வந்து ஒரு குழி மாதிரி இருக்கும். இந்த குழியில் வந்து அந்த எச்சம்லாம் ஒரு 6 மாத காலமாக வந்து சேகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த 6 மாத காலம் வந்து இந்த கூண்டுலேருந்து இந்த எச்சமெல்லாம் விழுந்துகிட்டே இருக்குது, கோழியும் அங்கே தான் இருக்குது. இந்த 6 மாத காலம் இந்த கழிவுகள் அங்கே சேகரிக்கிறதுனால கோழிகளுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குதா, இன்னும் யாரும் இது வரைக்கும் பார்க்குறதில்ல. கண்டிப்பாக வந்து 6 மாத காலமாக இந்த கோழி எச்சத்தை அங்கே சேகரிக்கும் போது ஒரு சுத்தமான ஒரு சூழ்நிலை உருவாகாது. சுத்தமான சூழ்நிலை இல்லாத காரணத்தினால என்ன ஆகுன்னா, அங்கே வந்து அதிக அளவு வந்து ஈரப்பதம் இருக்கும். ஈரப்பதம்னா அந்த கோழி கழிவு எச்சம் போட்டுகிட்டே இருக்குது. ஒரு 500 கோழி வச்சுருக்காங்கன்னா அந்த 500 கோழிலேருந்து வர எச்சமும் கீழே இருக்கக்கூடிய தொட்டியில் சேகரிக்கிறாங்க. இந்த தொட்டியிலே சேகரிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கழிவு வந்து அதிகமாகிட்டே வரும், அதில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகுன்னா, அந்த பூச்சிகள்லாம் அதிகமாக வரும். சில ஊர்லாம் இந்த கோழி தெல்லுன்னு கூட சொல்லுவாங்க, சில பேர் கோழி பேன் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி சில பூச்சிகள் நம்ம ஐ ஃப்ளை இந்த ஃப்ரூட்ஸ்லேருந்துலாம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி நிறையா ஃப்ளைஸில் வரும். அப்புறம் ஈக்கள் அதிகமாக வரும். இந்த மாதிரி இது அதிகமாக வந்துருச்சுனாலே அது வந்து ஒரு சுத்தமான தன்மையான உள்ள இடம் கிடையாது. இப்போ இதை வந்து எப்படி நம்ம கட்டுப்படுத்தணுங்கிறது, ஒரு சில எளிய வழிமுறைகளை நம்ம கடைபிடித்தால் இதை வந்து கட்டுப்படுத்தி விடலாம். மாறாக இந்த கோழி பண்ணையில் வந்து ஈக்கள் வந்து சிறு சிறு பூச்சிகள் எல்லாமே வந்து அதிகமாகுது. இந்த பூச்சிகளை வந்து அதிகரிக்கிறதுனால நம்ம சுற்றுப்புறம் பாதிக்கப்படுது. முதல்ல சுற்றுப்புறம் பாதிக்கப்படுறதோடு மட்டுமல்லாமல், இந்த பூச்சிகளெல்லாம் கோழி பண்ணையில் இருக்கக்கூடிய சில நோய்க்கிருமிகளெல்லாம் எடுத்து பக்கத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும். இதனால் அக்கம் பக்கத்தில் வசிக்கிறவங்க, அருகாமையில் இருக்கிறவங்க, சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. இவங்க மட்டும் பாதிக்கப்படுறது மட்டுமல்லாமல் அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுது. இப்போ வேலை பார்க்குறவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது, அப்போ தான் கோழிக்கு தான் ஒன்றும் இல்லையே, நம்ம முட்டை தான் இது பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கோழிகளுக்கும் இந்த பூச்சிகள் மற்றும் ஈக்கள் அதிகமாகிறதுனால கண்டிப்பாக நோய்கள் தாக்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. கோழி பாதிக்கப்பட்டுடுச்சுன்னா முட்டையிடும் தன்மை குறைந்துவிடும். அதிகமாக வந்து நமக்கு வந்து முட்டை உற்பத்தி கம்மியாகிச்சுன்னா அது வந்து நமக்கு ஒரு லாஸ் தான் இல்லைங்களா. சரி, இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கோழி பண்ணையில் வந்து பூச்சிகள் மட்டும்தான் பாதிப்பு இருக்குதா இல்லை வேறு எதாவது பாதிப்பு இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூச்சிகள் இல்லாமல் இரண்டாவது ப்ராப்ளமாக இந்த அம்மோனியா என்ற நச்சுவாயு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்குதுங்க. இந்த அம்மோனியா நச்சுவாயுங்கிறனா என்ன, இந்த அம்மோனியா நச்சுவாயு வந்து எங்கேருந்து வருது, இது வர்றதுனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ கூண்டு கோழி பண்ணையில் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னதாக சொன்ன மாதிரி வந்து கோழி எச்சமானது வந்து ஒரு சுமார் 6 மாத காலம் எரு சேகரிக்கும் தொட்டியில் சேகரிக்கிறாங்க. இந்த மாதிரி சேகரிக்கும் போது அதில் வந்து ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்கும். ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுன்னா நோய்க்கிருமிகள் அப்புறம் சில நச்சு பொருட்கள் வெளியே வர்றதுக்கு அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து குயிக்காக நடக்கும். கோழி பண்ணையில் இருந்து வரக்கூடிய கோழி கழிவுகளில் நைட்ரஜன் சொல்கிறோம், நைட்ரஜனுங்கிற தலைச்சத்தானது அதிக அளவு காணப்படுது. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 4-5% தலைச்சத்தானது காணப்படுகிறது. இந்த தலைச்சத்துங்கிறது நம்ம நைட்ரஜன் சொல்கிறோம், ஜென்ரலாக சொல்லும்போது நைட்ரஜன் சொல்கிறோம். இந்த நைட்ரஜன் வந்து யூரியா மற்றும் யூரிக் ஆசிட் என்ற வடிவில் தான் இருக்குங்க. இதில் இந்த யூரியா யூரிக் ஆசிட் என்ன ஆகுனா, இந்த யூரியேஸ் யூரிக் ஆசிட் ரெண்டு என்சைம் இருக்குது. இந்த என்சைம் வந்து என்னாகும், இந்த யூரியாவும் யூரிக் ஆசிட்டையும் உடைச்சி அம்மோனியாங்கிற நச்சுவாயுவாக வந்து நம்ம அட்மாஸ்பியரில் வெளியிட்டுருதுங்க. இந்த அம்மோனியா நச்சுவாயு வெளியில் வர்றதுக்கு முக்கியமாக இந்த ரெண்டு என்சைம், நம்ம சொன்ன இந்த யூரியஸ் யூரிக்கஸ் என்சைம் தான் முக்கியமான காரணம். கோழி பண்ணையில் இந்த அம்மோனியா நச்சு வகையானது 25 ppm பார்ட்ஸ் பெர் மில்லியன் சொல்லுவாங்க, 25 ppm அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கோழிகள் மற்றும் அங்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் சுற்றுப்புறத்தில் இருக்கவர்கள் அனைவரையும் கண்டிப்பாக பாதிக்கும். இதை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய கோழி பண்ணையில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ட்ரையர்னு சொல்லுவோம், உலர்த்தக்கூடிய வேகமாக காற்றை வச்சு அடித்து உரத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதெல்லாம் கம்மி பண்ணுறாங்க. ஈரப்பதம் கம்மியாகும் போது அந்த ரியாக்ஷன் சொன்னோம் இல்லையா, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், யூரியா யூரிக் ஆசிட் வந்து அம்மோனியாவை மாறக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து தடைப்படுது. ஆனால் நீங்கள் வந்து காற்று வந்து வேகமாக செலுத்தும் போது என்ன ஆகுன்னா, நிறைய தூசி பறக்கும் அந்த உரத்துலேருந்து. இந்த தூசியெல்லாம் வர்றதுனால வந்து மறுபடியும் அந்த தூசி வந்து கோழியையும் வேலை பார்க்குறவங்களையும் பாதிக்குது. இப்போ வேறு எதாவது எளிய முறைகள், இந்த பூச்சிகள்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு எளிய வரலை முறைகள் இருக்கா கேட்டிங்கன்னா, பூச்சி மருந்தை தெளிக்கலாம். பட் பூச்சி மருந்து தெளித்தா என்னாகும், பூச்சி மருந்து வந்து பூச்சியை கட்டுப்படுத்துது. பூச்சியை கட்டுப்படுத்துறது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நல்ல நுண்ணுயிர்கள், சில நுண்ணுயிர்கள் வந்து கழிவுகள் இருக்கக்கூடிய கார்பன்கள்லாம் வந்து உரமாக மாற்றக்கூடிய தன்மைகள் இருக்குது. இந்த மாதிரி நல்ல விதமான வேலைகளை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களும் அழிக்கப்படுதுங்க. பூச்சி மருந்துகளில் இருக்கக்கூடிய சில சில சிறு சிறு துகள்கள் வந்து இந்த கோழியை சுவாசிக்கும் போது கோழிகளையும் பாதிக்கிறது. அதனால் வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு பூச்சி மருந்து உபயோகிப்பது ஒரு சிறந்த வழி கிடையாது. இப்போ நமக்கு வந்து கோழி பண்ணையில் பார்த்திங்கன்னா அம்மோனியா ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அம்மோனியா நச்சுவாயு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த பூச்சியும் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இது ரெண்டையும் ஒரு சிறந்த எளிய வழிமுறை பயன்படுத்தி கட்டுப்படுத்தினா என்ன அப்படின்னு நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சுற்றுச்சூழல் அறிவியல் துறையில் நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டோம். இந்த ஆராய்ச்சி மூலமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில கோழி பண்ணைகளெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா காற்றோட்ட வசதியாக தான் கட்டியிருக்காங்க. ஆனால் நல்லா காற்றோட்ட வசதியாக இருக்கக்கூடிய கோழி பண்ணைகளில் கூட அம்மோனியாவின் அளவு சுமார் 75 ppm முதல் 100 ppm வரை இருக்கிறத நாங்கள் ஆராய்ச்சி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 75 ppm 100 ppm இருக்கிறது கோழி பண்ணையில் கோழி வளர்கிறதுக்கோ முட்டை உற்பத்திக்கோ அவ்வளோவாக ஒரு சிறந்த இது கிடையாது. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மோனியாவின் அளவையும் பூச்சிகளுடைய அளவையும் நம்ம சில எளிய வழிமுறைகளை பயன்படுத்தி கட்டுப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க, கோழியும் ஹெல்த்தியாக இருக்கும், முட்டை உற்பத்தியும் அதிகமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்ட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேங்க. தென்னை நார் கழிவு எல்லோரும் காயற்பத்துன்னு சொல்லுவோம், அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இங்கே எங்கே கொட்டி வச்சுருவோம், மலை மாதிரி குமிச்சு வச்சுருப்பாங்க. அப்புறம் மரத்தூள் அடுப்பு எரிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மரத்தூள் நம்ம ஊரில் வந்து அதிகமாக கிடைக்குது, இதெல்லாம் நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து இருக்குது. இந்த மரத்தூள் அப்புறம் வந்து இந்த காயற்பத்துன்னு சொல்லக்கூடிய தென்னை நாற்கழிவு இதிலெல்லாம் கார்பன் அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. செல்லுலோஸ் லிக்னின்னு சொல்லக்கூடிய கார்பன் அளவு வந்து அதிகமாக இருக்குது. அதாவது நம்ம கோழி உரத்தில் வந்து நைட்ரஜன் அளவு அதிகமாக இருக்குது. இந்த கார்பனையும் நைட்ரஜன் நம்ம சேர்க்கும்போது இந்த கார்பன் நைட்ரஜன் சதவிகிதம் வந்து கொஞ்சம் அதிகமாகுது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த தென்னை நாற்கழிவு காயற்பித்தல்லாம் வந்து ஈரப்பதம் கம்மியாக இல்லாமல் நன்றாக வெயிலில் உலர்த்தினதுக்கப்புறம் நன்றாக பொடி செய்யப்பட்டு வெயிலில் உலர்த்தின தென்னை நாற்கழிவு மற்றும் மரத்தூளை வந்து நம்ம இந்த கோழி பண்ணைகளில் வந்து அப்பப்போ நம்ம போட்டு வந்தோன்னா இந்த ஈரப்பதம் முதல்ல கம்மியாகும். கோழியரில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை முதல்ல குறைச்சிட்டிங்கனாலே இந்த அம்மோனியா மற்றும் பூச்சிகளின் பாதிப்பை குறைக்கலாம். அது எப்படி பண்ணலாங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கோழி பண்ணையில் கூண்டு கோழி வளர்க்குறாங்க, கூண்டு கோழி அந்த கூண்டுக்கு கீழே வந்து ஒரு தொட்டி மாதிரி அமைச்சிருக்காங்க, அதில் தான் எருவெல்லாம் சேகரிக்கிறாங்க. இந்த தொட்டியில் நன்றாக உலர்த்தி பொடி செய்யப்பட்ட தென்னை நாற்கழிவு இல்லது அல்லது மரத்தூள் இந்த ரெண்டையும் ஒரு சுமார் ஒரு 5-10 cm வரைக்கும் படுக்கை மாதிரி அதனோட அடிப்பகுதியில் நம்ம அமைச்சு வச்சுக்கலாம். முதல்ல அமைச்சு வச்சுட்டுங்க, நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறிதளவு அந்த கோழி எச்சம் சேகரிக்கப்படுதுங்க. கோழி எச்சத்துக்கு மேலே வந்து நன்றாக உலர்த்தி பொடி செய்யப்பட்ட தென்னை நாற்கழிவு அல்லது மரத்தூள் இதை வந்து தூவி விடலாம். இதை தூவி விடும்போது என்ன ஆகும்னா, கோழி எச்சத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை இந்த தென்னை நாற்கழிவு உலர்த்தி பொடி செய்யப்பட்ட தென்னை நாற்கழிவு இல்லை மரத்தூள் வந்து அப்படியே உறிஞ்சிக்கும். இதை உரியும் போது இந்த அம்மோனியா ஒரு நச்சுவாயு சொன்னோம் இல்லைங்களா, இந்த அம்மோனியா நச்சுவாயு வந்து எப்படி உருவாகுதுன்னா, முதலே சொல்லியிருந்தேங்க யூரியஸ் யூரிகேஸ் இங்கக்கூடிய ரெண்டு என்சைம் வந்து யூரியா யூரிக் அமிலத்தை வந்து உடைச்சி அம்மோனியாங்கிற நச்சுவாயு உருவாகிறதுக்கு இந்த என்சைம் வந்து வழிவகுது. இந்த என்சைம் வந்து உங்களுக்கு யார் கொடுக்குறாங்கன்னா, அந்த கோழி பண்ணையில் வளரக்கூடிய நுண்ணுயிர்கள், ஒரு சில நுண்ணுயிர்கள் வந்து இதை வந்து உருவாக்குது. இந்த நுண்ணுயிர்கள் வந்து வளர்கிறதுக்கு ஈரப்பதம் ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஈரப்பதத்தை நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கனாலே அந்த நுண்ணுயிர்கள் வளராது. நுண்ணுயிர்கள் வளரலைன்னா அம்மோனியா உருவாகக்கூடிய தன்மை வந்து குறைந்துவிடும். எப்படி குறையுதுன்னா, மைக்ரோ ஆர்கானிசம் வளர்கிற தன்மை குறையும் போது இந்த யூரியேஸ் யூரிக்கேஸ் என்சைம் அளவு கம்மியாகுது. அதனால் இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தினால் வந்து அந்த கோழி பண்ணையில் இருக்கக்கூடிய தலைச்சத்து நைட்ரஜன் யூரியா யூரிக் ஆசிட் வந்து உடைக்க முடியாது. அப்போ தலைச்சத்து அப்படியே இருக்கும், அம்மோனியா நச்சு வாயு வந்து வெளியில் வராது. ரெண்டாவதாக இந்த பூச்சியெலாம் சொல்லியிருந்தோம், பூச்சிகள் வளர்கிறதுக்கும் ஈரப்பதம் அதிகமாக இருக்கணும். இந்த ஈரப்பதம் குறைஞ்சிச்சுன்னா பூச்சிகள் வளர்கிறதும் கம்மியாக இருக்கும். இந்த ரெண்டு வரைகளும் கம்மி பண்ணிடலாம். நம்ம வந்து இந்த தென்னை நாற்கள் நன்றாக உலர்த்தி பொடி செய்யப்பட்ட தென்னை நாற்கழிவு மற்றும் மரத்தூள் இவற்றை வந்து நம்ம இந்த கோழி பண்ணையில் எரு சேகரிக்கக்கூடிய தொட்டியில் போட்டு வந்தோன்னா இதெல்லாம் வந்து ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம். இப்போ இது எந்தெந்த அளவு போடணுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் ஜென்ரலாக வந்து இப்போது ஒரு டன் உரம் வந்து நமக்கு உற்பத்தி ஆச்சுன்னா ஒரு 1.5 டன் காயற்பத்தை வந்து பொடி பண்ணி போட்டுக்கலாம். நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ உரம் வருதுன்னு பார்த்துக்கலாம், ஒரு வாரத்துக்கு எவ்வளோ உரம் வருதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு வாரத்துக்கு இவ்வளோ கோழி எச்சம் வந்துச்சுன்னா அதை விட ஒரு 1.5 மடங்கு அதிக காயற்பத்தோ இல்லை தென்னை நாற்கழிவோ இல்லை வந்து மரத்தூளோ நீங்கள் அது மேலே தூவிட்டு வந்தீங்கன்னா இந்த கோழி பண்ணையில் வரக்கூடிய அம்மோனியாவின் பாதிப்புகளையும் பூச்சிகளினால் ஏற்படும் பாதிப்புகளையும் கண்டிப்பாக கட்டுப்படுத்தி விடலாம். இது ஒரு சிறந்த எளிய முறை, இதை வந்து அனைவரும் பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
சார், இந்த கோழி கழிவுகள்னால ஏற்படக்கூடிய பாதிப்பு சுற்றுச்சூழலுக்கும் சரி, அந்த சூழலில் வசிக்கக்கூடிய மக்கள் அந்த கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதை எப்படி வந்து அந்த அமோனியா கேஸ் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நல்ல அருமையான ஒரு விளக்கம் சொன்னீங்க. இப்போது என்னன்னாக்கா, இந்த சாதாரணமாக கோழி உரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழி எருவை எடுத்துக்கொண்டு போய் வயலில் போடுறாங்க. நீங்கள் இந்த அளவுக்கு இதில் வந்து இந்த அமோனியா வாயுவோட பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ அதை வந்து பயிர்களுக்கு போட்டால் அது பயிர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதுங்களா?
இல்லை, இப்போது நீங்கள் கோழி எரு வந்து அப்படியே வந்த உடனே வந்து நீங்கள் ஒரு வாரத்துலேயே இல்லை 15 நாட்களே கொண்டு செடிகளுக்கு போட்டிங்கன்னா செடியெல்லாம் கருகி போயிடும். கோழி எருவில் நிறையா தலைச்சத்து இருக்குது. பட் நீங்கள் கோழி பண்ணையிலேருந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் வயலுக்கு அப்படியே போட்டிங்கன்னா அந்த நச்சு வாயு வர்றதுனால வந்து நல்ல நுண்ணுயிர்களும் செத்து போயிடுங்க, அதே சமயத்தில் வந்து செடிகள் எல்லாம் கருகி போயிடும். அதனால் கோழி எரு வந்து உரமாக மாற்றினதுக்கப்புறம் பயன்படுத்துறது ஒரு சிறந்த வழிமுறை. பட் உரமாக மாற்றுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், கோழி எருவில் வந்து நைட்ரஜன் அதிகமாக இருக்குது, ஒரு கார்பன் அதிகமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை வந்து அதோட சேர்க்கும்போது கார்பன் நைட்ரஜன் சொல்லக்கூடிய வந்து சரியாகுது. ஒரு கார்பன் நைட்ரஜன் ரேஷியோன்னு சொல்கிறோம், சிஎன் ரேஷியோன்னு சொல்லுவோம். இது சரியாகும்போது அது கம்போஸ்ட் ஆகிறதுக்கூடிய தன்மை வந்து அதிகமாகுது. அதனால் கோழி பண்ணையிலேருந்து வரக்கூடிய எரு வந்து அப்படியே செடிகளுக்கு கொண்டு போடுறது வந்து ஒரு சிறந்த வழிமுறை கிடையாது. ஒரு கரிம சத்து அதிகமாக உள்ளக்கூடிய கழிவோடு சேர்த்து வச்சு ஒரு மாதமோ இல்லை ஒரு 1.5 மாதமோ வைத்தீங்கன்னா கம்போஸ்ட் ஆயிரும். கம்போஸ்ட் ஆனதுக்கப்புறம் கொண்டு போட்டிங்கன்னா செடிகள் நல்லா வளரும். இந்த கம்போஸ்ட் ஆகிறதுக்காக தான் நம்ம அந்த பாதி கம்போஸ்ட் ஆகிறதுக்கு தான் நம்ம இந்த கோழி பண்ணையில் இருக்கக்கூடிய தொட்டியிலே வந்து இந்த காயற்பித்தை அப்புறம் சாடஸ்ட்லாம் போட சொல்கிறோம். அது ஓரளவுக்கு பாதி மக்கிடுங்க அது உள்ளே.
இப்போ சார் நீங்கள் சொன்னீங்க, அதாவது இந்த கோழி கூண்டுகளில் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் அந்த இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ அந்த 6 மாதம் அப்படிங்கிற அந்த கால அளவு வந்து இது மக்கிறதுக்கு போதுமானதாக இருக்குமா? இதில் அந்த தென்னைநார் கழிவோ அல்லது மரத்தூளோ போட்டு நம்ம அதை சேகரித்தாலும் எவ்வளோ நாள் வெளியில் அதை மக்க வச்சு அப்புறம் பயிர்களுக்கு கொடுக்கணும்?
இது ஒரு நல்ல சிறந்த கேள்வி கேட்டிருக்கீங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கோழி பண்ணையிலேருந்து அந்த எருவெல்லாம் தொட்டியில் கலெக்ட் பண்ணுறோம். அம்மோனியாவை கட்டுப்படுத்துறதுக்கு உலர்ந்த தென்னை நார்கழிவு இல்லைன்னா மரத்தூள் போடுறோம். இந்த மரத்தூள் போடும்போது 6 மாதம் கழித்து வரும்போது நம்ம போடக்கூடிய மரத்தூளோ இல்லை தென்னை நார்கழிவோ கம்போஸ்ட் ஆயிருமா நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் முதல் வாரம் போடக்கூடிய கழிவு 2வது வாரம் போட கழிவுகள் எல்லாமே வந்து கம்போஸ்ட் ஆயிரும். பட் நீங்கள் இந்த தென்னை நார்கழிவை வந்து மரத்தூளையோ தென்னை நார்கழிவையோ கடைசி வாரம் வரைக்கும் நீங்கள் போடுறீங்க, அதெல்லாம் வந்து உரமாகாது. சாதாரணமாக நீங்கள் தென்னை நாற்களையும் வெளியில் கொட்டி வச்சிங்கன்னா அது உரமாகிறதுக்கு 3 மாத காலங்கள் ஆகலாம். அதே மாதிரி மரத்தூளும் 3-4 மாத காலங்கள் உரமாகிறதுக்கு மாறும். பட் இதை ஒரு நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கழிவில் நீங்கள் சேர்க்கும்போது அந்த உரமாகக்கூடிய தன்மை கொஞ்சம் காலங்கள் குறைவ சீக்கிரமாகவே உரமாயிரும். சீக்கிரமானு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துலேருந்து 2.5 மாதத்தில் உரமாயிரும். சில சமயம் அதுக்கு முன்னாடியே கூட உரமாயிடலாம். ஏன்னா கோழி பண்ணையிலேருந்து வரக்கூடிய கோழி கழிவில் நைட்ரஜன் அதிகமாக இருக்குது. இந்த நைட்ரஜன் அதிகமாக இருக்கனால வந்து உரம் வந்து சீக்கிரமாயிரும். ஆனால் நீங்கள் கடைசி வாரம் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால அந்த கடைசி வாரம் போடக்கூடிய தென்னை நார் கழிவுகளோ இல்லை கடைசி 2 வாரங்களில் போடக்கூடிய தென்னை நார் கழிவுகள் மரத்தூள் எல்லாம் வந்து உரம் ஆயிருக்காது. அதனால் நீங்கள் கோழி பண்ணையிலேருந்து இந்த தென்னை நார் கழிவு கோழி எருவை சேகரித்து பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஷெட்டிலோ இல்லை வந்து நிழலான பகுதியில் வந்து ஒரு குவியல் மாதிரி இல்லைனா ஒரு படுக்கை மாதிரி அமைச்சு வச்சுட்டிங்கன்னா அனதர் ஒரு மாதத்தில் வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த உரம் கிடைக்கும். அந்த உரத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போய் எல்லா விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். பட் கோழி பண்ணையிலேருந்து வரக்கூடிய கோழி எச்சத்தை அப்படியே வந்து பயிர்களுக்கு பயன்படுத்துவது ஒரு சிறந்த வழிமுறை கிடையாது.
சரிங்க சார். அதாவது அந்த கோழி பண்ணையிலேருந்து எல்லாத்தையும் சேகரித்ததுக்கப்புறம் ஒரு குறைஞ்சது 45-60 நாள் வரைக்கும் அதை சேமித்து வச்சுருந்து அப்புறம் பயன்படுத்தலாம்னு சொன்னீங்க. இப்போ சாதாரணமாக கம்போஸ்ட்லாம் பண்ணும்போது குவியெல்லாம் போட்டு அது மேலே மண்ணை வச்சு மூடிடுங்க, இல்லைனா மேலே ஏதாவது ஒரு கவர் பண்ணி வைங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி வேறு ஏதாவது முறைகள் இதுக்கு தேவைங்களா?
அதாவது கோழி பண்ணையிலேருந்து வரக்கூடிய கோழி கழிவுகள், தென்னை நார் கழிவு, இல்லை மரத்தூள் சேர்த்து நீங்கள் உரமாக தயாரிக்கும் போது ஒரு மட்டுன்னு சொல்லுவோம், அந்த களிமண்ணை வச்சு மேலே மணல் போட்டு மூட வேண்டிய அவசியம் இல்லை. இதை வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் கோழி பண்ணையில் இருக்கக்கூடிய தொட்டியிலேயே வந்து அது பாதி அளவு மக்கிறதுங்க, பாதி அளவு அங்கேயே கம்போஸ்ட் ஆயிடுது உங்களுக்கு. அதனால் வெளியில் வரும்போது சும்மா சாதாரணமாக ஒரு குவியல் இல்லைன்னா ஒரு படுக்கை மாதிரி அமைச்சோம். இதுக்கு வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் அந்த மாதிரி எதுவும் தேவைப்படாது. கொஞ்சம் ஈரப்பதம் மட்டும் ஒரு 50-60% ஈரப்பதம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் ஒரு 15 நாளுக்கு ஒரு முறை வந்து அதை கிளறி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் காற்றோட்ட வசதி இருக்கும். வேறு இதில் வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் எதுவும் தேவையில்லை. நீங்கள் எந்த விதமான நைட்ரஜன் சத்தோ இல்லை எந்த விதமான மக்கக்கூடிய நுண்ணுயிர்களோ எதையும் பயன்படுத்த வேண்டிய தேவையில்லைங்க. மண்புழு கூட நீங்கள் இதில் விட வேண்டியதில்லை. ஸோ அதுவே வந்து உரமாயிரும். ஆல்ரெடி பாதி அளவுக்கு மக்கி இருக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த கடைசி 2 வாரம் போட்டதெல்லாம் மக்கிறதுக்காக வந்து நம்ம ஒரு 45-60 நாள் வைக்கிறோம். இதனால் வேர்கள் செடிகள்லாம் பாதிப்பு வராது. அதுக்காக ஒரு 45-60 நாள் மறுபடியும் ஒரு குவியல் மாதிரி வச்சிங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய மக்காத கழிவுகள் எல்லாம் மக்கிரும். ஒரு கம்ப்ளீட் உரம் ஃபைனல் ப்ராடக்டாக உங்களுக்கு இது வருதுங்க
சார். அந்த ஒரு ஈரப்பதம் மட்டும் அந்த மிச்சம் உள்ள இது மக்கிறதுக்கு கொஞ்சம் ஈரப்பதம் மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ ஏதாவது தண்ணி தெளிக்கலாமா அந்த குவியல் மேலே? வேறு ஏதாவது இந்த நிழலில் வந்து பாதுகாத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கண்டிஷன் இருக்குங்களா?
பொதுவாகவே மண்புழு உரமோ இல்லை ஏதோ ஒரு உரம் தயாரிக்கும் முறை, கம்போஸ்ட் தயாரிக்கும் முறைனா ஒரு நிழலான பகுதியை தான் தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இந்த நிழலான பகுதி ஏன் தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்கன்னா இந்த கம்போஸ்ட் ஆகக்கூடிய வேலை யார் செய்கிறாங்கன்னா சில நுண்ணுயிர்கள் செய்யுங்க. இந்த நுண்ணுயிர்கள் வந்து வெயில் சூரிய ஒளி பட்டுச்சுன்னா அதெல்லாம் செத்து போயிடும். அதுக்காக தான் ஒரு நிழலான பகுதியை நம்ம தேர்ந்தெடுக்க சொல்கிறோம். நிழலான பகுதி வந்து எப்போவுமே வந்து கம்போஸ்ட் உரம் தயாரிக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழிமுறை. இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரப்பதத்தை பற்றி ஒரு க்வெஸ்சன் கேட்டிங்க. தண்ணி தெளிக்கலாம். தண்ணி தெளிக்கும் போது தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். தண்ணி அந்த பக்கத்தில் வந்து ஓடக்கூடாது. 50-60% மாய்ஸ்சர் ஈரப்பதம் நமக்கு வந்து நம்ம குவியலில் இருக்குதாங்கிறது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா கையில் ஒரு நம்ம மண் உருண்டை பிடிக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு கையில் வந்து இந்த உரத்தை எடுத்து கையில் வச்சு அமுக்குனீங்கன்னா தண்ணி வெளியில் வராது. கை இடுக்குகளே லைட்டாக ஈரம் மட்டும் இருக்கும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 50-60% மாய்ஸ்சர். தண்ணி வந்து கட்டாமல் பார்த்துக்கணும். கையில் எடுத்து வச்சு நீங்கள் அதை பிழிஞ்சிங்கன்னா தண்ணி உங்கள் கையிலேருந்து வடியக்கூடாது. தண்ணி வடியாமல் இருந்துச்சுன்னா அது வந்து தேவையான அளவு ஈரப்பதம் இருக்குதுங்க
சார். அப்புறம் இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இதில் மண்புழுக்கள் கூட விட வேண்டியதில்லை, மக்கிறதுக்கு நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை, வேறு நுண்ணுயிரிகளோ எதுவும் விட வேண்டியதில்லை அப்படின்னீங்க. ஆனால் இப்போ சாதாரணமாக மண்புழு உரம் தயாரிக்கிறோம் இல்லைங்களா, மற்ற பண்ணை கழிவுகளெல்லாம் பாதி மக்க வச்சு அதில் மண்புழு விட்டு மண்புழு உரம் தயாரிக்கிறோம். இந்த கோழி கழிவுலேருந்து அந்த மாதிரி மண்புழு உரம் தயாரிக்க முடியுமா?
இப்போ நான் முன்னதாக சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கோழி பண்ணையிலேருந்து அம்மோனியா நச்சுவாய் வர்றதுனால நீங்கள் கோழி பண்ணையிலேருந்து வந்து உடனே கலெக்ட் பண்ணக்கூடிய கோழி எருவில் வந்து மண்புழு விட்டிங்கன்னா மண்புழு வளராது, அதிலேருந்து மண்புழு உரம் தயாரிக்க முடியாது. இப்போ நம்ம ஒரு 6 மாத காலம் இந்த தென்னை நார் கழிவு மரத்தூள்லாம் போட்டு வைக்கிறீங்க, அதை வந்து ஒரு 45 நாள் மறுபடியும் நீங்கள் கம்போஸ்ட் பண்ணுறதுக்கு வெளியில் எடுத்து வைக்கிறீங்க. கோழி பண்ணையிலேருந்து இந்த உரங்கள் எல்லாம் சேகரித்து வெளியில் ஒரு குவியல் மாதிரி போட்டு வைக்கிறீங்க இல்லையா, நீங்கள் போட்டு வச்சு ஒரு 20 நாளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து மண்புழு விட்டிங்கன்னா மண்புழு வளரும். ஏன்னா புதிதாக சேகரிக்கப்பட்ட கோழி எச்சத்துலேயும் அம்மோனியா வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த வரக்கூடிய அம்மோனியா கோழி எச்சம் வெளியில் வந்ததுலேருந்து 1 வாரத்துக்குள்ள ஆவியாயிரும். நீங்கள் இந்த தென்னை நார் கழிவு மரத்தூள்லாம் போட்டுமே இந்த ஆவியாகிறது அதை பிடிச்சி வச்சுக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுன்னா ஒரு 15 நாளுக்கு அப்புறம் மரத்தூள்லாம் போட்டு நீங்கள் சேகரித்து வெளியில் எடுக்கிறீங்க, கோழி பண்ணையிலேருந்து வெளியில் எடுத்ததுக்கப்புறம் ஒரு குவியல் மாதிரி வச்சு ஒரு 15 நாளுக்கு அப்புறம் நீங்கள் மண்புழு விட்டிங்கன்னா மண்புழுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அதே சமயத்தில் புதிதாக சேகரிக்கப்பட்ட கோழி எச்சத்தில் மண்புழுவை வளர்க்க முடியாது, மண்புழு வளராது கண்டிப்பாக.
சார் இன்னொரு சந்தேகங்க, இப்போ அந்த கோழி பண்ணையிலேருந்து நீங்கள் கழிவுகள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை வெளியில் எடுக்கலாம்னு சொன்னீங்க. அந்த மாதிரி 6 மாதங்கள் வரைக்கும் அதை அங்கேயே தங்க விடாமல் அப்பப்போ ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அந்த கழிவுகளை வெளியில் எடுத்துட்டாக்க இந்த பிரச்சனை இருக்காது இல்லைங்களா?
இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா அந்த கழிவுகள்லாம் மொத்தமாக எடுத்துட்டால் கண்டிப்பாக அம்மோனியா பிரச்சனை இருக்காது. பட் அதில் இன்னொரு ப்ராப்ளம் இல்லைன்னா, நீங்கள் வந்து அடிக்கடி போயிட்டு அந்த கோழி பண்ணையில் இருக்கக்கூடிய அந்த தொட்டிலேருந்து இந்த உரத்தெல்லாம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம உள்ளே போனாலே இந்த கோழியெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி அங்கங்கே ஓடிடும். நம்ம ஓடுதுன்னா கூண்டுக்குள்ளே அங்கங்கே இதாகும். இந்த மாதிரி அது டிஸ்டர்ப் ஆகும்போது இந்த முட்டை விடக்கூடிய தன்மை வந்து கம்மியாகிடும். அதனால் நீங்கள் முட்டைக்காக வளர்க்குறீங்க கோழியை, இப்போ முட்டை கோழி வளர்க்கும் போது அந்த முட்டையோட உற்பத்தி வந்து குறைஞ்சிரும். அதனால தான் நிறையா பண்ணைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்ஸ் அந்த கூண்டுக்குள்ளே அதை போட்டு வச்சிட்டாங்கன்னா ஒரு 6 மாத காலத்துக்கு அந்த கோழியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் இன்னொரு க்வெஸ்சன் கேட்கலாம், நம்ம இந்த காயர் பித்தெல்லாம் கொண்டு போடும்போது கோழி டிஸ்டர்ப் ஆகலான்னு? அதுக்காக நம்ம என்ன சொல்கிறோன்னா, வாரம் ஒரு முறை இல்லை 10 நாட்களுக்கு ஒரு முறை கோழி முட்டையெல்லாம் சேகரித்ததுக்கப்புறம், இந்த சாயங்காலமாக முட்டை சேகரித்ததுக்கப்புறம், இன்றைக்கி சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு ஒரு முட்டை கோழி எடுதுன்னா அடுத்த நாள் 3 மணிக்கு தான் அது மறுபடியும் அந்த முட்டை விடக்கூடிய அந்த இது இருக்கும். இப்போ இதுக்காக என்ன பண்ணிங்கன்னா, இந்த இன்பிட்வின் இடைப்பட்ட டைமில் ஒரு ஈவினிங் ஹவர்ஸ் ஒரு 5 o'clock, 6 o'clock அந்த மாதிரி கொஞ்சம் கோழி டிஸ்டர்ப் ஆகாமல் காயர் பித்து மரத்தூள் இதெல்லாம் போட்டிங்கன்னா இந்த பாதிப்பு இருக்காது. பட் மாதம் ஒரு முறை அதை போய் நீங்கள் மொத்தமாக எடுக்கணும், ஒரு ஆள் உள்ளே இறங்கணும், அது எல்லாத்தையும் மண்வெட்டி வச்சு வலிச்சு எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து கோழி வந்து டிஸ்டர்ப் ஆகும், முட்டை உற்பத்தி குறைய வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ இல்லை தகவல்களோ தேவைப்பட்டால் நீங்கள் இது எமது சுற்றுச்சூழல் அறிவியல் துறையின் தலைவரையோ அல்லது என்னையோ தொடர்பு கொண்டு பயனடையலாம். நமது சுற்றுச்சூழல் அறிவியல் துறையின் தொலைபேசி நம்பர் உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க. இப்போ கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிட்றவங்க வந்து 6611252 இந்த நம்பருக்கு அப்படியே கூப்பிடலாம். வெளி மாவட்டங்களில் இருக்கிறவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தோட எஸ்டிடி கோட் 0422 0422 6611252 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு பயனடையலாம். நன்றி.
நேயர்களே, கோழிப்பண்ணை கழிவுகளிலிருந்து வெளியேறக்கூடிய அமோனியா வாயு எப்படி நமது சுற்றுப்புறத்தை பாதிக்கிறது என்பது குறித்து தெரிந்து கொண்டோம். அதை நிவர்த்தி செய்வதற்கான வழிகளையும் அறிந்து கொண்டோம். இதுபோல நமது சுற்றுப்புறத்தை பாதிக்கும் மற்ற காரணிகள் எவை, அவற்றை எப்படி சரி செய்யலாம் என்பதை தொடர்ந்து நமது சுற்றுச்சூழல் அறிவியல் துறையின் பேராசிரியர்கள் வந்து கூற இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் கேளுங்கள். இந்த நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களது கருத்துக்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். சுற்றுச்சூழல் சீர்கேட்டினை சமாளிப்பதற்கான வழிகள் குறித்து உங்களது அனுபவ கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. 0422 2431055 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கடிதங்கள் வாயிலாக உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்த விவசாயி சமுதாய வானொலி நிலையம், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 என்ற முகவரிக்கு எழுதுங்கள். மின்னஞ்சல் மூலம் உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்த DEE@NAU.AC.IN என்ற மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்துங்கள்.